இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
இயேசு அழைக்கிறாரே, பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே, தயங்கிடாதே தாவி ஓடிவா.
தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் அன்பான வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வென்ட் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 1446, சாலஸ்வரி பார்க், மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா. நீங்கள் எங்களது ஒலிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org என்று டைப் செய்து அதில் தமிழ் மொழியை தேர்வு செய்யவும். தேர்வு செய்து எங்கள் பழைய ஒலிபரப்புகளை கேட்டு மகிழலாம். அதே போல ஸ்மார்ட் போனில் வாய்ஸ் ஆஃப் ஹோப் என்ற மொபைல் ஆப்பை டைப் செய்து டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். பிளே ஸ்டோரில் AWR 360 என்ற மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து மொழிகளிலும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஏதாவது சாட்சி இருந்தால் எங்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் சாட்சிகளை கேட்க நாங்கள் அவளோடு காத்திருக்கின்றோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், ஜப விண்ணப்பங்கள் இருந்தாலும் மறவாமல் எங்களிடம் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜபிக்க நாங்கள் அவளோடு காத்திருக்கின்றோம். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர், நீர் அவர்களோடு கூட பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று செய்தியினுடைய தலைப்பு பாவத்தின் பிறப்பிடம். பாவத்தின் பிறப்பிடம், பர்த் ஆஃப் சின். அநேக நேரங்களில் இந்த உலகத்தில் பாவம் எப்படி வந்தது, இந்த பாவம் எங்கிருந்து வந்தது, இந்த பாவத்தின் அதிபதி யார் என்ற பல கேள்விகளை நாம் கேட்டிருக்கின்றோம். நிச்சயமாகவே அநேகர்களுக்கு இந்த பாவத்திற்கெல்லாம் காரணம் சாத்தானாகத்தான் இருக்க முடியும். ஒரு அந்நிய சக்தியாக இருக்க முடியும் என்று நாம் கணிக்கின்றோம். ஆனால் இன்று இந்த பாவம் எங்கிருந்து துவங்கியது, இந்த பாவத்தின் பிறப்பிடம் எங்கிருந்து வந்தது என்பதை குறித்துதான் நாம் முதலாவது தெரிந்திக்க போகின்றோம். ஆகையால் இன்று இந்த பாவத்தினுடைய அதிபதியை குறித்து நாம் படிக்க போகின்றோம். முதலாவது, பாவம் என்றால் என்ன? பாவம் என்றால் என்ன? 1 யோவான் 3:4 இவ்வனமாக சொல்கின்றது. பாவம் செய்கின்ற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்படி என்றால் பாவம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு இங்கே வேதம் ஒரு விளக்கத்தை கொடுக்கின்றது. நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வழிமுறைகள் இருக்கின்றது, விதிமுறைகள் இருக்கின்றது, கற்பனைகள் இருக்கின்றது. எப்பொழுது ஒரு மனிதன் அந்த கற்பனைகளை வழிமுறைகளை விலகி செல்கின்றானோ அல்லது அதை கை கொள்ளாமல் செல்கின்றானோ அவ்வாறு அப்பொழுது அவன் பாவம் செய்கின்றான். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த கற்பனைகளை, நமக்கு கொடுத்த விதிமுறைகளை நாம் மீறி நடக்கும் பொழுது பாவம் செய்கின்றோம் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் பாவம் செய்தால் என்ன நடக்கும் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். எசேக்கியேல் 18:20 பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கம் அவன் மேல் தான் இருக்கும். இங்கே வேதம் சொல்கின்றது, யாரெல்லாம் பாவம் செய்கின்றார்களோ அந்த ஆத்துமா சாகவே சாகும். அப்படி என்றால் பாவம் செய்கின்ற ஆத்துமா சாகும். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, குமாரனுடைய அக்கிரமம் தகப்பனை பிடிப்பதில்லை, தகப்பனுடைய அக்கிரமம் குமாரனை பிடிப்பதில்லை. அப்படி என்றால் அவனவன் செய்த பாவத்திற்குரிய தண்டனையை அவனவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். தகப்பன் செய்த பாவத்திற்கு அவன் ஆக்கினியை பெற்றுக்கொள்வான், பிள்ளை செய்த பாவத்திற்கு அவன் ஆக்கினியை பெற்றுக்கொள்வான் என்று வேதம் தெளிவாக சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். இப்பொழுது முதலாவது, முதல் முதலில் பாவம் செய்தது யார் என்ற கேள்வியை நாம் கேட்போம். கேட்ட உடனே அநேகர்கள் சொல்லியிருப்பீர்கள், ஆதாம் எவாள் தான் பாவம் செய்தார்கள் என்று. ஆம், இந்த உலகத்தில் அவர்கள் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்களில் முதல் முதலில் பாவம் செய்தவர்கள் அவர்கள்தான். ஆனால் இந்த பாவத்தினுடைய பிறப்பிடம் எங்கிருந்து வந்தது? முதல் முதல் இந்த பிரபஞ்சம், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலே முதல் முதலில் பாவம் செய்தது யார் என்று நாம் கேட்கும் பொழுது, இங்கே வேதம் அப்படிப்பட்ட ஒரு நபர் யார் என்று பார்க்கும் பொழுது, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தேவ தூதன் தான் அவன் பாவம் செய்தான் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். 1 யோவான் 3:8 வாசிக்கும் பொழுது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். இங்கே வேதம் சொல்கின்றது, பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கின்றான். அப்படி என்றால் துவக்கத்திலிருந்தே பாவம் செய்தவன் யார் என்று கேட்கும் பொழுது பிசாசானவன் என்று வேதம் சொல்கின்றது. நாம் பார்த்தோம், பாவம் செய்தது ஒரு தேவ தூதன் என்று பார்த்தோம். ஆனால் இங்கே வேதம் அவனை பிசாஸ் என்று அழைக்கின்றதே என்ற ஒரு கேள்வி நமக்கு வரலாம். ஆம், அவன் பாவம் செய்வதற்கு முன்பதாக தேவ தூதர்களில் ஒருவனாக இருந்தான், தேவ தூதனாக இருந்தான். ஆனால் அவன் பாவம் செய்த உடனே அவன் பாவத்திற்குரியவனாய் ஆனது நிமித்தமாக வேதம் அவனை பிசாஸ் என்று அழைக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். அவனுடைய பெயர் என்ன என்று நாம் கேட்கும் பொழுது, ஏசையா 14:5 வாசிக்கும் பொழுது, அவன் வானத்திலிருந்து கீழே விழுந்தானே விடிவெள்ளியே என்று வேதம் அழைக்கின்றது. இதே நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் வாசிப்பீர்கள் என்றால் ஹோ லூசிஃபர் என்று அழைக்கின்றது, லூசிஃபர் என்று அழைக்கின்றது. அப்படி என்றால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தேவதூதன் யார் என்று பார்க்கும் பொழுது லூசிஃபர், அதிகாலையின் விடிவெள்ளி என்று வேதம் அழைக்கின்றது. இந்த லூசிஃபரின் நிமித்தமாகத்தான் முதல் முதலில் பாவம் இந்த உலகத்தில் வந்தது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. வாசிக்கலாம் எசேக்கியேல் 18:13-17 நாம் வாசிக்கும் பொழுது, இந்த லூசிஃபர் செய்த பாவம் என்ன, இவன் எப்படியாக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான், இவனுடைய காரியம் என்னவாக பரலோகத்தில் இருந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது நாம் வாசிக்கலாம், நீ தேவனுடைய தோட்டமாக்கி ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம் என்ற விலையேற பெற்ற கற்களால் அவனுடைய உடல் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல் வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது, நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னி மயமான கற்களின் நடுவே உலாவினாய். நாம் பார்க்கும் பொழுது எவ்வாறு தேவன் மனிதர்களை தேவனுடைய சாயலில் படைத்தாரோ அதை போலவே இந்த தேவ தூதர்களுக்கும் ஒரு விசேஷித்த தன்மையை கொடுத்து படைக்கின்றார். படைக்கப்பட்ட தேவ தூதர்களில் மிக விசேஷமாக படைக்கப்பட்ட ஒரு தூதன் தான் லூசிஃபர். ஏனென்று பார்க்கும் பொழுது வெளியேற பெற்ற கற்களால் அவன் அலங்கரிக்கப்பட்டிருந்தான். அவன் காப்பாற்றுகிறதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும் என்று வேதம் சொல்கின்றது. ஆனால் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அந்நியாயம் கண்டுபிடிக்க மட்டும் உன் வழிகளில் குறையற்றதாய் இருந்தாய். அப்படி என்றால் நீ பாவம் செய்யாத வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சரியாய் நடந்தாய், என்னுடைய காரியங்களை கற்பனைகளை கரெக்டா நீ செய்து வந்தாய் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவன் செய்த பாவம் என்று பார்க்கும் பொழுது 16 வசனம் வாசிக்கும் பொழுது, உன் வியாபாரத்தின் மிகுதியால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். அப்படி என்றால் இவன் செய்த வியாபாரம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, அங்கே பரலோகத்திலே தேவனுக்கு இணையாக இவன் இருக்க வேண்டும் என்று நினைத்தான். அதில்தான் அவன் செய்த மிக முக்கியமான ஒரு பாவமாக இருக்கின்றது என்று வேதாகமத்திலே பார்க்கின்றோம். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 17 வசனம் வாசிக்கும் பொழுது, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தரையிலே தள்ளி போடுவேன். அப்படி என்றால் இவன் சிருஷ்டிக்கப்பட்ட தெய்வ தூதர்களே மிகவும் தாளந்துமிக்க தூதனாக இருந்தான், அழகான தூதனாக இருந்தான், தாளந்து உள்ள தூதனாக இருந்தான். ஆகையால் தன்னுடைய மேட்டிமையினாலே பெருமையினாலே அவனை அவனே கெடுத்து கொண்டான். நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கின்றது, நம் ஏசையா 14:12-15 வரை வாசிக்கும் பொழுது, நீ கீழே தள்ளப்பட்டாயே. 13 வசனம் வாசிக்கும் பொழுது, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீட்டிருப்பேன் என்றும். ஆகையால் இங்கே லூசிஃபர் சொன்ன வார்த்தைகள் என்னவென்று பார்க்கும் பொழுது, நான் தேவனுக்கு நிகராவேன், தேவனுக்கு இணையாவேன், என்னை தேவனாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், தேவன் அன்பில்லாதவர், தேவன் அன்பாய் நடக்காத ஒரு நபராக இருக்கிறார் என்று குற்றச்சாட்டை பரலோகத்தில் அவன் பரப்பினான். இது நிமித்தம் என்னவாயிற்று என்று பார்க்கும் பொழுது, தெய்வ தூதர்களில் அநேகர்களுக்கு குழப்பம் உண்டாயிற்று, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே குழப்பம் உண்டாயிற்று. என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, ஏன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த லூசிஃபர் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது, தெய்வ தூதர்களில் 1/3 தெய்வ தூதர்கள் இந்த லூசிஃபர் எனும் தெய்வ தூதனுக்கு கூட சென்றார்கள், இவனுக்கு ஒத்துழைத்தார்கள் என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். அதன் வாயிலாக பரலோகத்திலே ஒரு யுத்தம் நடந்தது. வெளிப்படுதல் 12:7-10 வரை நாம் வாசிக்கும் பொழுது, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனைச் சேர்ந்த தூதர்களும் வலு சர்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள், வலு சர்பமும் அதைச் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வேதம் சொல்கின்றது பரலோகத்திலே யுத்தம் உண்டாயிற்று. யாரோடு யுத்தம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கும் பொழுது, தேவ தூதர்களோடு வலு சர்பம் என்று வேதம் அழைக்கின்றது. அப்படி என்றால் பழைய பாம்பாகிய வலு சர்பம் சாத்தான், தேவ தூதனாய் இருந்த லூசிஃபர் அங்கே பரலோகத்தில் இருக்கக்கூடிய மிகாவேல் தூதனோடு யுத்தம் செய்தான் என்று பார்க்கின்றோம். மிகாவேல் தூதன் யார் என்று நாம் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கத்தக்கதாய் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் அந்த யுத்தத்திலே அங்கே இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெற்றி சிறக்கின்றார். அவன் சாத்தான் பரலோகத்திலிருந்து பூமியிலே தள்ளப்படுகின்றான். கீழே விழுந்த சாத்தான் மனிதர்களின் இருதயத்தை மாற்ற நினைத்தான். வேதம் சொல்கின்றது 9 வசனத்திலே, உலக மனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்வம் தள்ளப்பட்டது, அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது, அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். பிரியமானவர்களே, மிக தெளிவாக வேதம் சொல்கின்றது, சாத்தான் இந்த பூமியிலே தள்ளப்பட்டான். அவன் தள்ளப்பட்டதன் நிமித்தமாக இந்த உலகத்திலே அநீதி வந்ததை நம்மால் பார்க்க முடியும். அவன் செய்த முதல் தவறு என்னவென்று பார்க்கும் பொழுது, தேவனுக்கு இணையாக தன்னை நினைத்து கொண்டான். அவன் செய்த பாவமாக அது கருதப்பட்டது. இந்த பூமியிலே தள்ளப்பட்ட பொழுது தேவன் ஒரு சிருஷ்டிப்பை உண்டாக்குகின்றார். புதிய வானத்தையும் புதிய பூமியும் தேவன் உண்டாக்குகின்றார், ஆதாம் ஏவாளை சிருஷ்டிக்கின்றார். ஆகையால் சாத்தான் தன்னுடைய இருதயத்துல இவர்களை எவ்வாறாவது பாவம் செய்து வைத்து விடுவோம் என்றால் நாம் பரலோகத்துக்கு செல்வதற்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று அவன் யோசித்தான். ஆதியாகமும் 3:1-7 வரை நாம் வாசிக்கும் பொழுது, எவ்வாறு ஆதாம் ஏவாளை அவன் வஞ்சித்தான், அவர்களை பாவம் வைத்தான் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆம், ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள், பாவத்தில் வீழ்ந்தார்கள். அதி நிமித்தம் இந்த உலகத்திலே பாவம் வந்தது, பாவத்தினால் மரணம் வந்தது என்பதை நம்மால் பார்க்க முடியும். ரோமர் 5:12 வாசிக்கும் பொழுது, இப்படியாக ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஆகையால் பிரியமானவர்களே, பரலோகத்திலே யுத்தம் உண்டாயிற்று, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. அந்த பரலோகத்திலே யுத்தம் உண்டாயது நிமித்தமாக சாத்தான் என்று அழைக்கப்படக்கூடிய லூசிபர் என்று அழைக்கப்படக்கூடிய சாத்தான் பூமியிலே தள்ளப்பட்டான். பூமியிலே விழுந்த இந்த லூசிபர் சாத்தான் நம்முடைய இந்த பூமியிலே வசித்த ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய வைக்கின்றான், அவர்களை வஞ்சிக்கின்றான். அவன் மிக ஞானமாய் அவர்களை பாவம் செய்ய வைத்து தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்படி செய்கின்றான். அவர்கள் பாவம் செய்த நிமித்தமாக இந்த உலகத்திலே பாவம் வந்தது என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆனால் அதே வேதம் ஒரே மனுஷனால் பாவம் வந்தது போல ஒரே மனுஷனால் நமக்கு ஜீவனும் வந்தது. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகையால் இந்த பாவத்தின் பிறப்பிடம் சாத்தான் என்று வேதாகமத்தில் பார்க்கின்றோம். 1 பேதுரு 5:8 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே வேத வசனம் இவ்வனமாக சொல்கின்றது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் செதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கின்ற சிங்கத்தை போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகின்றான். அப்படி என்றால் சாத்தான் கெர்ஜிக்கின்ற சிங்கத்தை போல நம் மதியிலே இந்த உலகத்தில் இருக்கிறான் என்று வேதம் சொல்கின்றது. அப்படி என்றால் இந்த பாவத்தின் பிறப்படமாகிய சாத்தானிடமிருந்து நாம் எவ்வாறு தப்பித்துக் கொள்வது, எவ்வாறு அதிலிருந்து நாம் வெளியே வருவது என்ற கேள்வியை நாம் கேட்கும் பொழுது வேதம் நமக்கு தரக்கூடிய ஒரு ஆலோசனை என்னவென்று பார்க்கும் பொழுது எபேசியர் 6:11-13 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மன்றங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆம், சாத்தானோடு நமக்கு போராட்டம் உண்டு, பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பாவத்தோடு நமக்கு போராட்டம் இருக்கின்றது. ஆகையால் வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நீங்கள் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். சர்வாயுத வர்க்கம் என்றால் என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது இங்கே எபேசியர் 6:11-13 நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்றால் அதிலிருந்து 14-15 நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க விசுவாசத்தை தரித்து கொள்ள வேண்டும், வேதா வசனங்களை தரித்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை தரித்து கொள்ள வேண்டும், இரட்சணியத்தை தரித்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு காரியங்களாக நம்மேல் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கின்றோம். எவ்வாறு ஒரு சேவகன் யுத்தத்துக்கு செல்லும் பொழுது, ஒரு படைத்தலைவன் யுத்தத்துக்கு செல்லும் பொழுது எல்லா ஆவணங்களையும் அவன் அணிந்து செல்கின்றானோ, அதே போல இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் சாத்தானோடு யுத்தத்தும் செல்வதற்கு முன்பதாக இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது பிரியமானவர்களே. ஆகையால் இந்த நேரத்தில் கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. நாம் தொடர்ந்து வேதாகமத்தில் பல காரியங்களை நம்மால் பார்க்க முடியும். எவ்வேறெல்லாம் சாத்தான், எப்படியெல்லாம் சாத்தான் அநேக ஜனங்களை வஞ்சித்தான், அவன் என்னென்ன செய்தான் என்பதை நாம் வேதாகமத்திலே நம்மால் பார்க்க முடியும். ஆதாம் ஏவாளை வஞ்சித்த சாத்தான் கேன் ஏபேலை வஞ்சிக்க முயற்சி செய்கின்றான், கேன் அவனுடைய வலையிலே விழுந்து விடுகின்றான் என்று வேதாகமத்திலே பார்க்கின்றோம். அதைத் தொடர்ந்து நாம் 6 பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 6 பார்க்கும் பொழுது அங்கே வாழ்ந்த காலகட்டத்திலே வாழ்ந்த ஜனங்கள் பாவம் செய்கின்றார்கள், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கார்கள் என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கின்றோம். அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாக தேவனே அவர்களை பார்த்து மனஸ்தாபப்பட்டார், நான் ஏன் மனிதர்களை சிருஷ்டித்தேன் என்று அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் இந்த உலகத்திலே பாவம் வந்ததுக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் யார் என்று பார்க்கும் பொழுது லூசிபர் சாத்தான். அவன் பரலோகத்திலே அந்த யுத்தம் துவங்கியது, அந்த பரலோகத்திலே அவன் பாவம் செய்தான், அவன்தான் பாவத்தின் பிறப்பிடமாக இருக்கின்றான், அவன்தான் சாபத்தின் பிறப்பிடமாக இருக்கின்றான், அவன்தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா அநீதிக்கும் பிறப்பிடமாக இருக்கின்றான். அவன் நிமித்தமாக இந்த உலகத்தில் பாவம் வந்தது, பாவத்தின் நிமித்தமாக நமக்கு சாபம் வந்தது என்று வேதாகமத்திலே பார்க்கின்றோம். ஆனால் இந்த பாவத்தையும் இந்த சாபத்தையும் நாம் வெற்றி சிறக்க வேண்டும், மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் பிரியமானவர்களே? சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறோம். இந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய பலனாக துணையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும் சிலுவிலே மறித்து நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை வைத்திருக்கிறார். அந்த மீட்பை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். அப்படி என்றால் அந்த நியாயப்பிரமாணமாகிய 10 கற்பனையை நாம் மீறாதபடி நடக்க வேண்டியதாக அது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலே இந்தந்த காரியங்களை நாம் செய்வோம். பிரியமானவர்களே, நாளைய தினத்திலே இந்த உலகத்தில் பாவம் வந்தது என்று நாம் படித்தோம். ஆனால் இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது, ஆதாம் எவ்வாறு தேவன் எவ்வாறு படைத்தார், என்னென்னலாம் படைத்தார் என்ற காரியங்களை நாம் நாளைய தினத்திலே நாம் தொடர்ந்து படிப்போம். ஆகையால் தயவாய் நீங்கள் ஜபத்தோடு கூட இந்த செய்திகளை நீங்கள் தியானித்து உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். சாத்தானை மேற்கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தைகளை கேட்ட அனைவரும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும்படியாய், உம்முடைய வார்த்தை அவருடைய இருதயத்திலே கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களை ஆசீர்வதிங்க. விசேஷமாய் சாத்தானை எதிர்கொள்ளத்தக்கதான ஒரு சர்வாயுத வருகத்தை எங்களுக்கு தாருங்க. பிரச்சனைக்குரிய அனைவரையும் கர்த்தர் நீர் கண் நோக்கி பாருங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென்.
ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி biblee@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.